நீதிமான் பாடி மகிழுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, இயேசுவே, நீரே எங்கள் பாட்டப்பா. உம்மையே பாடுவோம், உமக்காகவே பாடுவோம். நீர் மிட்டுவிட்ட உதடுகள் உம்மை துதிக்கும் அப்பா. கர்த்தாவே, உம்மை நாங்கள் எக்காலத்திலும் சோதரிப்போம். உம்மை துதிக்கும் துதி என்னாலும் எங்கள் வாயில இருக்கும். மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் உம்மை துதியார்கள். ஆனால் நாங்களோ இது முதல் என்றென்றைக்கும் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தல் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நீர் வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் கனம் பண்ணுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே எங்கள் மத்தியிலே அசைவாடுங்கப்பா, அசைவாடுங்க. ஆதியிலே ஜலத்தின் மேலே அசைவாடின ஆவியானவரே, இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொரு மேலும் அசைவாடுங்க, அசைவாடுங்க. உம்முடைய வார்த்தைகள் எங்களை சந்திக்கட்டும், உம்முடைய வசனம் எங்களை ஊன்ற கட்டட்டும், அல்லது உடைத்து உருவாக்கட்டும் என்று மன்றாடுகிறோம். ஆண்டவரே பேசும் ஐயா, ஆவியானவரை நடத்தும் என்று மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். உட்காருவோம். பொருளோகமே பாடல்களினாலும் துதியினாலும் ஸ்தோத்திரங்களாலும் நிரம்பி போயிருக்கு. இந்த பாடல் பாட்டு என்று சொல்லும் பொழுது நான் ஒரு வசனத்தை வாசிப்போம். அன்றைக்கு அதை யோசித்தேன். ஒன்று குருந்தியர் 14:15 நான் வாசிக்கோமே. ஒன்று குருந்தியர் 14:15 நாம் வாசிக்க.
எண்ணத்தினால் இனி நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதா இருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன்.
பாருங்க, ஆவியோடும் விண்ணப்பப்படுவேன், கருத்தோடும் விண்ணப்பப்படுவேன். அப்புறம் நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இங்க ரெண்டு விதமான அனுபவத்தை குறித்து இங்க சொல்லப்படுறது கொஞ்சம் கவனிங்க. நான் ஆவியோடும் விண்ணப்பப்படுவேன், கருத்தோடும் விண்ணப்பம். அடுத்தது ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இது ரெண்டுக்கும் இருக்கும் வித்தியாசம் என்ன? கொஞ்சம் கவனி. ஆவியோடு பாடுகிற பாடுகளுக்கு கருத்து இல்லை. பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஆம் சேயிங். ஆவியிலே நாம பாடுறோம், அதுதான் நமக்கு தேவன் அருளியிருக்கிற அந்நிய பாஷை, ஃபார் அவர் செல்ஃப் எடுபிகேஷன். அந்நிய பாஷை நம்முடைய சொந்த பக்தி விருத்தி. நாம் தேவனோடு உறவாடு. சில நேரங்களில் நமக்கு எப்படி விண்ணப்பம் பண்றது, எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியாம இருக்கு. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள், நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள் நடுவிலே ஊக்கமாக ஜெபிக்க முடியாமல் நாம கஷ்டப்படுகிற சமயங்கள் உண்டு. அந்த நேரங்களெல்லாம் அந்நிய பாஷைகளிலே, அதாவது கருத்தில். இனி சொல்ல போனா நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியாது, எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பேர் தான் அந்நிய பாஷை. அருமையான தேவட பிள்ளைகளே, ஆவியோடு பாடுகிறது அல்லது ஆவியோடு விண்ணப்பம் பண்றதுனால் அதுக்கு கருத்து இல்லை. அதாவது நான் என்ன பேசுகிறேன், நான் என்ன பாடுகிறேன் என்பதை நான் அறியேன். ஆனால் அறிய வேண்டியவர் அறிவார், நம்முடைய தேவன் அறிவார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் பக்தி விருத்தி அடைவதற்காகவும், பலவீனங்களிலே ஆவியானவர் நமக்கு உதவி செய்வதற்காகவும் இந்த அந்நிய பாஷையில் நமக்கு தேவனாலே அருளப்பட்டிருக்கிற ஒரு கிருபை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே திரும்ப சொல்றேன், ஆவியோடு பாடுவதற்கு, ஆவியோடு விண்ணப்பம் பண்றதுக்கு கருத்தில்லை. அதாவது நாம் என்ன பாடுகிறோம், என்ன செபிக்கிறோம் என்பதை நாம் அறிய மாட்டோம், அறிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அடுத்து சொல்லப்படுறது கருத்தோடு பாடும். இது மிகவும் வித்தியாசமானது. கருத்தென்றால் நான் எண்ணத்தை பாடுகிறேன், நான் எண்ணத்தை ஜெபிக்கிறேன், எண்ணத்தை விண்ணப்பம் பண்ணுகிறேன், எண்ணத்தை மன்றாடுகிறேன் என்பதை அறிந்து உணர்ந்து நான் பாடுகிறது, ஜெபிக்கிறதாகும். 47 சீக்கிரம் படிங்க. 47 அங்கே என்ன சொல்லப்படுது பாருங்க, சீக்கிரம் படிங்க. 47:7 வாசி.
தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்க.
கருத்துடனே அவரை போற்றி பாடுங்க. பாடுங்கள், பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போட்டி பாடுங்கள். கருத்துடனே அவரை போட்டி பாடுங்கள். இங்க ஒரு காரியம் நம்ம கவனி, கருத்துடனே பாடுறதுக்குரிய அர்த்தம் என்ன கவனிங்க. சில நேரத்துல நாம பாடுவோம், சத்தம் வெளியில வரும், ஆனால் நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய யோசனை வேறெங்கேயோ சிறகடித்து பறந்து கொண்டிருக்கும்.
பட் நாம வாயால பாடுவோம், வார்த்தை வருகிறதா, ஆனா என் கருத்து அதுல கலக்க, என் சிந்தனை வேற எங்கேயோ போகிறது. இங்க நிற்போம் பாட்டு பாடுவோம், ஆனா நம்முடைய யோசனை யாழ்ப்பாணத்தில் இருக்கு. இங்க நின்று பாட்டு பாடுவோம், ஆனா அடுத்த வீட்டை போய் என்ன சமைக்கிறது, என்ன சாப்பிடுறது, நாளைக்கு எங்க போறது, என்ன இப்படியான எண்ணங்கள் நமக்குள்ள அலம்போதி. அல்லது வாரத்துக்கு முதல் என்ன நல்லா ஆழமாக கதைச்சிட்டு வந்தோமோ அந்த கதைகள் தான் நம்முடைய மனசுல வந்தோடு. அதுக்காக தான் நான் சொல்றது, ஆராதனைக்கு வரும் பொழுது நமக்கு ஒரு ஆயத்தம் அவசியம், அவசியம், அவசியம். கத்தோட ஆலயத்துக்கு நீ போகும் பொழுது உன் நடையை காத்துக்கொள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில். ஆகவே ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆயத்தம் அவசியம், அவசியம். We have to prepare our mind to worship the Lord with our heart and soul and mind. அப்படி இல்லை என்றால் நம்முடைய கருத்து பயனற்றதாக இருக்கும். ஆகவே நன்றாக கவனியுங்கள், ஆவியோடு பாடுகிற பாடலுக்கு கருத்தில், பட் கருத்தோடு பாடுகிறதுக்கு நான் என்ன பாடுகிறேன் என்பதை அறிந்து உணர்ந்து பாடுகிறேன். கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவதற்கு நான் என்னத்தை விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்பதை அறிந்து உணர்ந்து நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ரெண்டையும் நாம கரியேட் பண்றது நல்லது. தேவனால நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கிருபைகள் எல்லாவற்றையும் நாம அனுபவிக்கிறது நல்லது. சிலவற்றை தள்ளிவிட்டு சிலவற்றை மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்வது தவறு. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் தேவனாலே அருளப்பட்டிருக்கு. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேவனாக இருக்கும், எந்த நெற்கரியும் செய்யத்தக்க இருக்க அப்படி போகுது அந்த வசனம் உங்களுக்கு தெரியும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆவியோடும் பாடணும், கருத்தோடும் பாடணும். இங்க ஸ்கிரீன்ல பாட்டு போடப்படுது, அதை சொல்லிருக்குதான், ஆனா அந்த சொல்லு அதுல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம உணர்ந்து பாடாவிட்டா நம்முடைய கருத்து பயனற்றதாக வெறும் சத்தம் வரும். நம்முடைய எண்ணங்கள் விரைவில் சிறை கடித்து பறந்து கொண்டு இப்படியான நேர காலத்துல நம்முடைய we should be know how to control our mind because we are standing before the Lord. நாம தேவாதி தேவனுக்கு முன்பாக நிக்கிற நமக்கு நம்முடைய சிந்தையை கட்டுப்படுத்த தெரியணும். அப்படி இல்லைன்னா we will be failure. ஆகவே தேவனது கிருபை நமக்கு தருவாரா? ஆவியோடும் பாடுவோம், கருத்தோடும் பாடுவோம், ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவோம், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவோம். 47 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கபடி கருத்துடனே உணர்ந்து நீ பாடுகிற போது அந்த சொல்லு. சில நேரத்துல நாம பாட முடியாத சில வார்த்தைகள் வருது இல்லையா, அது யதார்த்தம். அதனால நாம் அதை பாடுறோம், ஆனா அதுல உண்மை இல்லை. ஆகவே நான் என்ன அதுக்காக பாடக்கூடாது என்கின்ற இடத்துல நான் இங்க சொல்ல வரல. நாம பாடுறதை உணர்ந்து பாடணும், உண்மையோடு பாடணும். அவரை தொழுது கொள்ளுங்கள், ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ளுங்கள். சரி போகட்டும், இந்த செய்திக்குள்ளே நாம கடந்து செல்வோம். என்னுடைய கூட திருப்பிக் கொள்ளுங்கள் பிலிப்பியர்களை நிரப்போம், எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல இருந்து ஒன்று ரெண்டு வசனங்களை நாம் வாசித்து கேட்போம். 4:4 இருந்து 8 வரை நாம் வாசிக்க.
கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள்.
8 சொல்றது வடிவில் அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்க. இந்த 8 8 காரியங்கள் சொல்லப்படுது, இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்க. சரி, 4 நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது? சந்தோஷமாருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. 5 சாந்தப்படும் எல்லாருக்கும் தெரியும். பட் 6 சொல்லப்பட்டது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுது. இந்த நாளில் ஒரு சுருக்கமாக ஒரு செய்தியை கொண்டு பேசலாம்னு சொல்லி விரும்புகிறேன். அது என்னவென்றால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுது. ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் கவலைகளோடு, கலக்கங்களோடு, மன குழப்பங்களோடு, மன அழுத்தங்களோடு வாழுகிறது தேவனுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய விருப்பமும் அல்ல. நம்முடைய வாழ்வில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம் ஆண்டவர் இயேசுவிடத்தில் தீர்வு உண்டு. என்பதில் அப்ப மறக்கக்கூடாது. உலகத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சில கட்டங்களிலே கலங்குகிறார்கள், குழம்புகிறார்கள். உண்மைதான், தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்விலே கலக்கங்களும் குழப்பங்களும் கவலைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் போராட்டங்களும் வேதனைகளும் சோதனைகளும் வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்தில் தேவன் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அது என்னவென்றால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம். கவனிங்க, நாலு சுவிசேஷத்தை பார்த்தீங்களா இருந்தால், அதுல முதல் மூன்று சுவிசேஷத்துல மத்தேயு மார்க்கு லூக்காவு அதிகமாக இயேசு ரெண்டு காரியத்தை மைண்ட் பண்றாரு. ஒன்று, பயப்படாதீர்கள் சொல்றாரு. ரெண்டாவது, கவலைப்படாதீர்கள் சொல்றாரு. நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. படி யோவான் வந்து சற்று வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயுள்ள இயேசு கிறிஸ்து ராஜாவாக சித்தரிக்கப்படுகிறாரு. மார்க்குவில இயேசு பணிபடைய காரணமாக காட்டப்படுகிறாரு. லூக்காவில இயேசு மனுஷகுமாரனாக போதிக்கப்படுகிறாரு. இப்படி யோவானில இயேசு தேவகுமாரனாக வெளிப்படுத்தப்படுகிறார். இப்படி ஒவ்வொரு சுவிசேஷமும் ஒவ்வொரு கோணத்திலே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக நான் ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கிறேன். ஏனென்றால் நான்கையும் நாம் படிக்கும் பொழுதுதான் சரியான சத்தியத்தை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கட்டடத்தை நீங்க எடுங்க. ஒரு கட்டத்தை நாம பார்க்க வேண்டுமாக இருந்தால் அதை படம் பிடிக்கிறவர்கள் ஒரு பக்கமாக அதை படம் எடுத்து நமக்கு காட்டினால் அதை வடிவாக நாம பார்க்க முடியாது. பட் போட்டோ எடுக்கிறவர்கள் என்ன செய்வார்கள், நான்கு பக்கமும் அதை சுத்தி எடுப்பார்கள். அப்பொழுதுதான் அதை வடிவாக சரியாக அதை புரிந்து கொள்ள முடியும், கண்டுகொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். அதுபோல கர்த்தர் நமக்கு நான்கு சுவிசேஷங்களை எழுதி வைத்திருக்கிறார். நான்கிலும் சொல்லப்பட்டிருக்கிற ஒட்டுமொத்தமான சத்தியங்களை நாம் எடுத்து அதை சரிபார்த்து அவைகளை நாம் நிலைத்து நிற்போமாக இருந்தால் அது நம்முடைய பக்தியுள்ள வாழ்வுக்கு நன்மை இசமயமாக இருக்கும். ஸ்தோத்திரம். ரைட். அப்ப முதல் மூன்று சுவிசேஷங்களிலும் இயேசு அதிகமாக கவலைப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் சொல்லி ரெண்டு காரியத்தை சொல்றாரு. நன்றாக கவனிங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அதிகமாக பாதிக்கிறது இந்த ரெண்டு காரியம், ஒன்று பயம், மற்றது கவலை. ரைட். இப்ப நான் உங்க கேக்குறேன், கவலை இல்லாத ஒரு மனுஷனை நீங்க எனக்கு காட்டுங்க. இத உலகத்துல எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்ற மனிதர்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது, ஏதோ ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யுது. நாம் விரும்பாத விருந்தாளிகளாக நம்முடைய வாழ்வில் அவ்வப்போது சில பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியதான் இருக்குது. சில துன்பங்களுக்கு ஊடாக நாம் கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. சில கஷ்டங்களை நாம் கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. சில வேதனைகள் சோதனைகளை நாம் தாண்ட வேண்டி இருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும், இயேசுவை பின்பற்றவர்களுக்கு துன்பமே இல்லை, கஷ்டமே இல்லை, கவலையே இல்லைன்னு சொல்லி ஒருபோதும் இயேசு சொல்லவும் இல்லை, அப்போஸ்தலர்கள் அப்படி போதிக்கவும் இல்லை என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வேதனைகள் உண்டு, கவலைகள் உண்டு, துக்கங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, இவையெல்லாம் இருக்கிறது யதார்த்தம். சோ அப்படி இருக்கும் பொழுது நாம என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. இது எல்லாவற்றுக்கு மேலாக நம்முடைய ஆண்டவர் இயேசுவும், நம்முடைய இரட்சகராக ஆண்டவர் இயேசுவும் இந்த வழியாகத்தான் கடந்து சென்றாரு. உபத்திரவங்களினால் ரட்சிப்பின் அதிபதியை பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக இருந்ததுன்னு சொல்லி எபிரேயர்களே இயேசு கிறிஸ்து கொண்டு சொல்லப்படும். அப்ப இயேசுவை பூரணப்படுத்துவதற்கு பிதா இந்த உலகத்திலே உபத்திரங்களை அவருடைய வாழ்விலே அனுமதித்தான்னு சொல்லி நாம பார்க்கிறோம், வாசிக்கிறோம். இது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? இயேசுவில என்ன குறைவு இருந்தது? அவர் எங்க திருந்த வேண்டி இருந்தது, எங்க மாற வேண்டி இருந்தது, எங்க மனம் திரும்ப வேண்டி இருந்தது? ஆனாலும் அவர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாரு. இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றது நமக்கு ஏற்றதாக இருக்குது. இப்ப இடம் கொண்டு சொன்னாரு, யாருக்கு ஞானஸ்தானம்? ஒரு பாவி மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அதற்கு அடையாளமாக அவன் ஞானஸ்தானம் எடுக்கிறார். படி இயேசு எங்கே மனம் திரும்பினாரு, எந்த பாவத்துக்கு மனம் திரும்ப வேண்டி இருந்தது? அவரே ஞானஸ்தானம் எடுக்க வேண்டி இருந்தது. நமக்கு முன்மாதிரியாக இருப்பதற்காக இயேசு அப்படி எல்லா நீதியையும் கை கொள்ள தன்னை ஒப்பு கொடுத்தான் சொல்லி. இது யோவானுக்கும் இந்த குழப்பம் இருந்தது. ஆண்டவரே, உம்மால நான் ஞானஸ்தானம் இருக்கேன், உமக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்கிறதோ? அவரும் பின்வாங்கினர். ஆகவே அப்பொழுதுதான் இயேசு அந்த வார்த்தையை சொன்னான்னு சொல்லி நான் பார்க்கிறேன். இப்ப நான் சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், நம்ம தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. இதை நாம மறந்துடக்கூடாது. படி யோவா 14:1 சீக்கிரம் வாசிங்கம்மா. யோவா 14:1 இயேசு என்ன சொல்றாரு கொஞ்சம் கவனிங்க. பிளீஸ் பே யுவர் டோட்டல் அட்டென்ஷன் டு தி வேர்ட் ஆஃப் காட். டோன்ட் லூஸ் யுவர் மைண்ட் ஹியர் அண்ட் தேர். பிசாசு உங்கள் சிந்தனைகளை அழிக்கிறதுக்கு, அலக்கழிக்கிறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அதுதான் நான் முதல் சொன்னேன், அந்த 8:8 இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்க. ஏனென்றால் நம்முடைய மைண்ட் அடிக்கடி பாயும், எங்கெல்லாமோ தாவும். சோ இதை நாம கட்டுப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. ரைட், படிங்க 14:1 படி.
உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள்.
இப்ப என்ன கவனிங்க, இயேசு என்ன சொல்றாரு 14:1 சீடர்களை பார்த்து, உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக. டோன்ட் லெட் யுவர் ஹார்ட் பீட் ட்ரபிள். உங்கள் உள்ளம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தன்னுடைய பிள்ளைகள், தன்னை பின்பற்றிருக்கிற தன்னுடைய பிள்ளைகளுடைய உள்ளம் கலங்குகிறதையும் வேதனைப்படுத்துவதையும் பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுறதில்லை. என கரிமானவர்களே, சுவிசேஷங்களை வாசிக்கும் பொழுது இவைகளை நாம தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாயின் என்கின்ற ஊரில், அந்த நடுத்தருவில், தலைவரி கோலமாக ஒரு விதவை பெண் தன் ஒரே மகனை இழந்ததுனாலே தலைவரி கோலமாக அழுது புலம்பிக் கொண்டு போன அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் தெரியும் அல்லவா? உங்களுக்கு அழுது புலம்பின அவளை எவராலும் நிறுத்தவே முடியல. ஏனென்றால் அவள் கைம்பெண், விதவை, ஒரே ஒரு மகன், வாலிப வயதிலே இறந்து போனார். எப்படி அந்த தாயார் அதை தாங்கிக் கொள்ள முடியும்? உள்ளம் உடைந்து போன, மனம் உடைந்து போன அந்த பெண் எவராலும் ஆறுதல் படுத்தவே முடியல. பாடை போகிறது வீதியிலே, அதுக்கு பின்னால் அவள் அழுது கொண்டே போகிறார். ஏராளமான ஜனங்கள் அந்த பாடைக்கு பின்னால போகிறாங்க. அந்த நேரத்துலதான் சரியாக இயேசு அங்க வருகிறார். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்னடா, அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பைபிள், நாயின் ஊருக்கு இயேசு போனதே இந்த விதப்பட் பெண்ணுடைய மகனை உயிர்ப்பிக்கிறதுக்காகவே என்று சொல்வேன். ஏனென்றால் சரியாக இவர் ஊருக்குள்ள பிரவேசிக்க சரியாக மரண ஊர்வலமும் குரஸ் பண்ணது. பார், ஒரு ஊருக்குள்ள இயேசு என்ன பண்ணும் பொழுது அவரை குரஸ் பண்றது ஒரு மரண ஊர்வலம். அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை தடுத்து நிறுத்தது போல, சவால் விடுறது போல, எங்க இந்த ஊருக்குள்ள நீ ஊழியம் செஞ்சு பாருன்னு சொல்றது போல ஒரு பெரிய மரண ஊர்வலமே போகிறது. அது ஒரு பக்கம் இருக்கு. அந்த ஸ்திரியை பார்க்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில எந்த நம்பிக்கையும் அற்றவளாய், நாதி அற்றவளாய், நடப்பினம் போல அழுது புலம்பி கொண்டு போகிறார். இப்ப இயேசு கிட்ட வந்து அங்க அந்த வசனம் சொல்றது மனதுருகி, ஹி மூவ்ட் வித் கம்பேஷன். இயேசு மனதுருகி அற்புதம் செய்தாரே ஒழிய எனக்கு வல்லமை இருக்குது என்று காட்டுவதற்காக, ஷோ காட்டுவதற்காக இயேசு எங்கும் அற்புதம் செய்யல. எனக்கு வல்லமை இருக்குதுன்னு சொல்லி ஷோ காட்டுவதற்காக இயேசு பிசாசுகளை திறந்தவில்லை. பிதாவின் சித்தப்படி அற்புதங்களை செய்தார். தேவனுக்கு மகிமையாக அற்புதங்களை செய்தார். அருமையான தேவனே, we have to follow that. எல்லாம் ஒரு நாளைக்கு ஆண்டவர் வழியில கொண்டு வருவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. அழுது புலம்பிக் கொண்டு போன அந்த ஸ்திரியை பார்த்து மனதுருகி கிட்ட போய் அழாதே என்று சொன்னார். அதோட அவர் நிறுத்தல, பாடையை தொட்டார். எல்லாருக்கும் தெரியும், மருத்துவனை பார்த்து அழிவனே எழுந்திருந்தார். அவர் எழுந்திருந்து பேச தொடங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அழாதே என்று சொல்லுவதற்கு அநேகர் அங்கே இருந்திருப்பார்கள். அந்த ஸ்திரியை பார்த்து அழாது என்று சொல்லி ஆறுதல் வார்த்தைகளை பல சொல்லியிருப்பார்கள். ஆனால் அவருடைய அழுகை இவரால் நிறுத்த முடியல. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கின்ற முழங்கின இயேசு, இப்படியான ஒரு வார்த்தையை இந்த உலகத்தில் இதுவரை எவரும் சொன்னது கிடையாது, சொல்லவும் முடியாது என்பதை நாம் அறிவோமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி அழுது போன அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்து அவள் கண்ணீரை துடைத்தார். அப்போஸ்தலரை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய உள்ளமும் கலங்குகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் பல போராட்டங்கள் வருகிறது, பல துன்பங்கள் வருகிறது, பல கவலைகள் நம்முடைய இருதயங்களை உடைக்கத்தக்கதான, எழும்ப முடியாதது போல சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரச்செய்கிறது. கவலையின் வெள்ளத்திலே மூழ்கி தவிக்கிறோம். இனி சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் கவலைகளை மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது. குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுகிற பிரச்சனைகள், பிள்ளைகளுக்குள்ளே தாய் தகப்பனுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகளால மனம் உடைந்து போகிற பெற்றோருடைய உள்ளங்கள் காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது, சொல்வது கடினம். ஏன்னா அது ஃபேமிலி டிக்னிட்டி ஆகிட்டு. ஆகவே அருமான தேவட பிள்ளைகளே, அப்படியான கவலைகளை சில தாய் தகப்பன் ஓ மற்றவர்களோ தங்களுடைய இருதயத்தில் அப்படியே வச்சு சுமந்து கொண்டே இருக்கிறார் என்று என் மனசுல என்ன தோணுது. அதனால தான் இப்படி நான் பேச எனக்கு தெரியாது. God knows everything. அருமான தேவட பிள்ளைகளே, பல நாட்களுக்கு முன்பாக நடந்த ஒரு கடினமான சம்பவத்தினாலே ஏற்பட்ட அந்த வடுக்கள் இன்னும் நம்முடைய இருதயத்தில் இருக்குது. உள் மன காயங்கள், ஆறாத மன காயங்கள், அவைகளை நினைக்கும் போதெல்லாம் என் மனம் வெடிக்கிறது, என் இதயம் கலங்குகிறது, கவலை பெறுகிறது, கண்ணீர் வருகிறது, என்னால மறக்க முடியல. இன்னும் ஒரு காரியம் சொல்லட்டுமா, இன்னும் ஒரு காரியம் சொன்ன கவனிங்க, மன்னிப்பை குறித்து ஆண்டவர் இயேசு நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு பக்கம் இருக்கு, நாம மன்னிக்க கடனாளிகளாக இருக்கிறோம், அதுவும் ஒரு பக்கம் இருக்கு. நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், சரி நாம மன்னித்தாலும் மறக்கிறது என்றது இலகுவான காரியம். ஹலோ, நான் சொல்றது கொஞ்சம் யதார்த்தமாக சிந்தி. நாம மன்னிக்கலாம், இட் இஸ் குட் பை த கிரேஸ் ஆஃப் காட், மன்னிக்கலாம், ஆனா மறக்கிறது என்றது இலகுவான காரியம் இல்லை. அது ஏனென்றால் நம்முடைய மனதிலே ஆழமாக பாதித்து விட்டது, ஆழமான காயமாக இருக்கிறது. பட் வெளியில தெரியல, வெளி காயங்கள் மனுஷர்கள் கண்டுகொள்ளலாம் இல்லையா, ஆனா மனசுல இதயத்துல ஏற்பட்டிருக்கிற ஆழமான காயங்கள், மாறாத வடுக்கள், மற்றவர்களால பார்க்க முடியாமல் நமக்குள்ளேயே நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டு அந்த சம்பவங்கள், அல்லது நம்முடைய இருதயத்தை உடைக்கத்தக்கதாக மற்றவர்களால் பாவிக்கப்பட்ட வார்த்தைகள், அல்லது நம்முடைய இருதயத்தை உடைக்கத்தக்கதாக மற்றவர்கள் செய்த காரியங்களால ஏற்பட்ட வேதனைகள் இன்று வரைக்கும் ஆறாமல் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. இருக்கிற சில நேரங்கள்ல என்ன நடக்குது என்றால், அப்படிப்பட்ட கவலைகளும் துன்பங்களும் நம்மளை அதிகமாக அழுத்தும் போது என்ன நடக்குது என்றா, நமக்கு ஜெபத்தில் இருக்கிற ஆர்வம் குறைஞ்சு போகுது, ஆண்டவரை ஆராதிக்கிறதுல இருக்கிற வேகம் தணிஞ்சு போகுது, ஆலயத்துக்கு வர்றதுக்கு பெரிய உருவம் இல்லாம போகுது, ஆண்டவரை தேடுறதுக்கு ஒரு இஷ்டம் இல்லாமல் போகுது. சி எங்க பாதிப்பை கொண்டு வருதுன்னு பாருங்க. ஆண்டவர் சொன்னாரு, உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதா. அது மாத்திரம் இல்ல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் என்ன எல்லாவற்றையும் ரைட். இதுல இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும், நம்ம கேட்கிற கொஞ்சம் நேரத்துக்கு நான் முடிக்க பார்ப்பேன். கபடிங்க, ரெண்டு விதமான கவலைகள் இந்த உலகத்துல இருக்கிறது. ஒன்று உலக பிரகாரமான கவலை, இரண்டாவது தேவனுக்கு ஏற்ற கவலை. இந்த வேதத்தின்படி சொல்ல போனால் தேவனுக்கு ஏற்ற துக்கம், மற்றது லௌகீக துக்கம். அதை குழந்தையில நாம வாசிக்கிறோம் ரைட். ஆனா ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவென்றால், தேவனுக்கு ஏற்ற துக்கம் மனம் திரும்புதலை கொண்டு லைஃபை கொண்டு வரும் ரைட். ஐயோ தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டேனே, அல்லது சரி ஆண்டவருக்கு விரோதமாக உண்மைக்கு புறம்பாக பொய் சொல்லிட்டேனே. சில நேரத்துல மனுஷரை நாம சமாளிக்கிறதுக்காக தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லிடும் சரி. சிலருடைய வாழ்வில் மன்னிக்கப்படாத பாவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கு. Do you understand what I am saying? நாம் தேவனுக்கு விரோதமான செய்த பாவங்கள், குற்றங்கள் மன்னிக்கப்படாமல் அவைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறதுக்கு, you know why? நாம இன்னும் அவைகளை தேவ சமூகத்திலே அறிக்கை செய்து விடல. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அப்படியானால் தேவ சமாதானம் ஏது? தேவன் நம்முடைய வாழ்விலே செயல்படுவதற்கு இடம் ஏது? அப்படியே இருக்க நாம் அறிக்கை பண்ணாமல் அந்த பாவங்கள் தேவனுக்கு உருவமாற்ற குற்றங்கள் அப்படியே இருக்க, நாம ஆண்டவரை நோக்கி செபிக்க துதிக்க மன்றாட ஓகே, ஆனால் அவைகள் தேவனால அங்கீகரிக்கப்படுமா? அது தேவன் அதை கேட்பார். இன்னும் மதகன் மற்ற பக்கத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுவதை கொஞ்சம் நிதானிங்க சித்தி. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. That is the way that the Lord can do something in our life. He can bring a solution for our problem, whatever in our life. He is almighty. சர்வ வல்லமுள்ள தேவனால தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையே கிடையாது. பாருங்க, நான் சொன்னது போல இந்த உலகத்தில் இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களில் எத்தனை பேருக்கு அவர் நன்மை செய்தார், நன்மை செய்கிறவராகவே சுட்டித்திருந்தார். 10:38 படி உங்களுக்கு தெரியும், 10:38 நசரனாகிய இயேசுவே தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவனோட கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்குறவராக சுட்டி தெரிந்தாராம். நீங்க பிசாசு சுத்தி தெரிகிறா, எங்க இருந்து வருகிறா? யோபு புத்தகத்துல பாத்துக்க, சாத்தானை பாத்துக்க, எங்க இருந்து வர்ற? உலகம் முழுதும் சுத்திடுவாரு. என்னத்துக்காக சுத்தினா? அடுத்தவன் என்ன செய்யறான், அவன் எங்க போறான், இவன் எங்க போறான், அவன் என்ன செய்ய, இதை பார்க்கறத அவனுடைய வேலை அதெல்லாம் பார்த்துட்டு போய் ஆண்டோட சமூகத்தில் அவன் குற்றப்படுத்து. என்னையும் முன்ன குற்றப்படுத்துறதுக்கு ஒருவன் இருக்கிறான். சாத்தான தேவ சமூகத்துக்கு போக முடியும் என்பதே யோபு புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். அது ஒரு பக்கம், அது நமக்கு ஆச்சரியம் தான். ஆனா நம்ம சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுதான். ஆகவே தேவன பிள்ளைகளை என்ன செய்கிறோம், எப்படி வாழ்கிறோம் என்பதை சாத்தான் பார்த்துட்டே இருக்கிறான் பார்த்துட்டு. ஆகவேதான் யோசுவா அழுக்கடைந்த வஸ்திரத்தோடு நிற்கும் பொழுது அவன் வலது பாசத்திலே சாத்தான் நிக்கிறதை நாம வாசிக்கிறோம் இல்லையா சகரியா புத்தகத்தில். அருமையான தேவன பிள்ளைகளே, நாம் சத்தியத்தை அறியவனு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல கபடிங்க. ஆகவே நாம் அறிக்கை பண்ணாத பாவங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா, அவைகளை நாம அறிந்து கொள்ள வேணும், அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிட வேண்டும். என தேவனுக்கு நமக்கும் இடையில ஒரு இடைவெளி இல்லாதபடி தயவு செய்து காத்துக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு படி மேல போனா தேவனோடு உங்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட உறவை தயவு செய்து காத்துக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. இதற்கு தான் தேவை நமக்கு சரியான ஜபம், மன்றாட்டு, விண்ணப்பம், ஸ்தோத்திரம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்துல. அப்ப நம்முடைய வாழ்வில் வருகிற கவலைகள், துன்பங்கள், பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு என்று தேவன் வைத்திருக்க ஒரு பெரிய வழி, ஒரு மார்க்கம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபம். இன்னைக்கு எத்தனை தேவட பிள்ளைகள் நாம ஜபிக்கிறவர்களாக இருக்கிறோம். கடந்த நாட்களிலே உங்களுடைய ஜப வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு சேர்த்துதான் நான் பேசுகிறேன். ஹலோ, கடந்த நாட்களிலே உங்க ஜப வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. கத்தரை நம்புகிறோம், அதற்காக ஸ்தோத்திரம். கத்தரை நம்புகிறவர்கள் என்ன செய்யணும், தேவனோடு உறவாடும், தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய பலம். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். நான் அப்போது சொன்னது போல அநேக வாழ்விலே பிரச்சனைகள், நெருக்கடிகள், கவலைகள், துன்பங்கள் அலைமோதும் போது அவர்கள் செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால் ஜெபிக்கிறதை குறைத்துக் கொள்வார்கள், அல்லது ஜெபிக்கிறதை நிறுத்தி விடுவார்கள். அடுத்தபடி என்ன தெரியுமோ, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கிற ஆட்களுக்கு எடுத்து காரியத்தை அப்டேட் பண்ணுவாங்க. அங்க ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு, நீங்க கொஞ்சம் மௌனமா இருங்க, எங்க பிரச்சனையே நாங்களே பார்த்துக்கொள்றோம். மாறி சில நேரத்தில் நாம நடந்து கொள்றோமோ, நான் மாறி ஒன்று நாம விளைய கொண்டு நாம் அவருடைய பிள்ளைகள். நாம் கடந்து போகிற பாதைகளை அவர் அறிவார், நாம் கடந்து செல்கிற கடினமான சூழ்நிலைகளை அவர் அறிவார். ஆகவே தேவன் நம்முடைய வாழ்வில் வெளிப்பட்டு தேவனுடைய கரன் நம்முடைய வாழ்வில் ஒரு கிரியை செய்வதற்கு நாம் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுதான் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபம், மன்றாடு, விண்ணப்பம். இயேசுவும் இந்த உலகத்திலே ஜபித்து ஜபித்து தான் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடிச்சிருக்காரு, மறந்துடக்கூடாது. ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கை வறண்டு போய் கிடக்கிறதுக்கும் வனாந்திரம் போல காணப்படுறதுக்கும் ஒரு பிரதான காரணம் வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய சரியான தொடர்பு இல்லை, ஐக்கியம் இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, மன்றாடுகிறது இல்லை. பிற்பாடு நெருக்கடிகள் வந்தபோது, துன்பங்கள் வரும்பொழுது, கவலைகள் வரும்பொழுது ஐயோன்னு சொல்லி நாம் அழுகிறோம், புலம்புகிறோம். ஒருவேளை ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் சொல்லி நாம கேட்கிறோம், பாரம் என்னை அழுத்துகிறது. நாம் ஒரு வசனம் வாசிப்போம், தாவீதுடைய அனுபவத்தை பார்ப்போம். சங்கீத புத்தகத்துல 55வது சங்கீதம் 22 வசனத்தை நான் வாசி, 55:22 தாவீது என்ன சொல்றாரு பாருங்க.
கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார்.
பாரத்தை கர்த்தர் மேல வைத்து விடு என்று நமக்கு சொல்லு. இதுல இங்கெல்லாம் படிச்ச வசனம், பைகாட் பண்ணப்பட்டிருக்க வசனம் மட்டும் நம்புறு, பாடமாக்கப்பட்டிருக்க. கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விடு. ஆனா நாம பாரத்தை வைக்கிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில பல பாரங்கள் அலைமோதுகிறது உண்மைதான், தேவைகள் இருக்கிறது உண்மைதான். ஆனா கர்த்தர் மேல அந்த பாரங்களை வைக்காதபடி நாமளே சுமந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் பல பாரங்கள் அலைமோதுகிறது தவிர்க்க முடியாதுதான். நன்றாக அப்படிங்க. நெகேமியா அழுதார், உபவாசம் பண்ணினார், ஜபம் பண்ணினார். ஏனென்றால் நெகேமியாவுக்கு இருந்த பாரம் எருசலேமை குறித்த பாரம், அலங்கத்தை குறித்த பாரம். மொர்தெகாய் அழுதார் நடு வீதியிலே அரண்மனைக்கு முன்பாக. அவருடைய உள்ளத்தை பாரம் நெருங்கினது. அது என்ன பாரம் என்றால் தன் ஜனத்தை குறித்த பாரம். என் ஜனங்கள் அழிக்கப்பட்டு போகிறார்களே, எத்தனுடைய காலத்துல அழிக்கப்பட்டு போக போகிறார்கள் சொல்லி மொர்தெகாய் அழுதார். அவருடைய உள்ள பாரமாக இருந்தது. அதுபோல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதின் உள்ளத்திலும் ஒரு பாரம் இருந்தது. அது என்ன பாரம் என்று சொல்லி வாதித்தார். வாசிப்போ 42 சங்கீதம் 2:5 வரை சீக்கிரம் படிக்க போமா. 42 அதிகார சங்கீதம் 2:5 ஐந்து வரை நான் வாசிக்கிறேன்.
என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்துரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தமும் நான் இன்னும் அவரை துதிப்பேன்.
நன்றாய் கவனிங்க. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஆவிர உள்ளத்தில் இருந்த பாரம், கலக்கம், வேதனை, அது என்ன பண்ற? கத்துடைய ஆலயத்துக்கு போக முடியாமல் போயிட்டது. ஏனென்றால் நாட்டில் இருந்தவன் இப்ப காட்டுல வந்திருக்கிறார். அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலை. ஆலயத்துக்கு போகிற ஜனங்களை பார்த்து அல்லது ஆலயத்துக்கு போன அனுபவம் இதையெல்லாம் நினைந்து அவன் வேதனைப்பட்டு அழுகிறார். அவருடைய உள்ளம் கலங்குகிறது. ஆகவேதான் அவன் சொல்கிறார், என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? அவனுக்குள்ளே இருந்த கவலை, கலக்கம், மன வேதனை, கத்தோட ஆலயத்துக்கு போக முடியாமல் போயிட்டதே, நான் காட்டிலே இருக்கிறேன், ஆலயத்துக்கு போக முடியாது, போனா சவுல் வேட்டையாடுவார். ஆகவே அவருடைய உள்ளத்திலே மன பாரமும் கலக்கமும் குழக்கமும் இருந்தது. நான் முதல்ல உங்களை சொன்னது போல ரெண்டு விதமான கவலைகள் நம்முடைய உள்ளத்திலே மனுஷனுடைய வாழ்வில் வர்றது. ஒன்று, தேவனுக்கு ஏற்ற கவலை. ஏதாவது பாவம் செஞ்சிட்டால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டோமே என்று சொல்லி நாம கவலைப்பட்டு மனம் வருந்தி மனம் திரும்புறது. ரெண்டாவது, நாம் இந்த உலகத்திலே தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக நடக்கிறதுனால, சத்தியத்துக்கு புறம்பாக நடக்கிறதுனால நம்முடைய வாழ்விலே வருகிற பாடுகள், வேதனைகள், துன்பங்களின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற கவலைகள், இவைகள் எதன் நிமித்தம் வருகிறது என்பதை நாம் ஆலோசித்து பார்க்கறது நல்லது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாய் கவனிங்க. என்ன இருந்தாலும் எது இருந்தாலும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் கவலைகளை சுமந்து தெரிகிற அல்லது பாரம் சுமந்து தெரிகிற ஒரு சுமை தாங்கி போல காணப்படுறது வசனத்துக்கு ஒத்து வராத ஒரு காரியம். தேவனுடைய பிள்ளைகள் பார சுமைகளை சுமக்க வேண்டும் என்று விரும்புறவர் அல்ல, அல்லது வேதனைகளோடும் கவலைகளோடும் துக்கத்தோடும் இருக்க வேண்டும் என்று விரும்புறதும் அல்ல. ஆகவே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், ஒருவேளை உங்கள் வாழ்விலும் ஏதாவது கவலைகள், கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களினால் அல்லது உபத்திரவங்களினால், பாடுகளினால், பிரச்சனைகளினால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற கவலைகள், அது குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட கவலையாக இருக்கலாம், வழியால் இருந்து வந்த கவலையாக இருக்கலாம், மற்றவர்களுக்கு சொல்ல முடியாத கவலையாக இருக்கலாம், அதை நாம் சுமந்து கொண்டே கிருக்காதபடி கர்த்தர் நமக்கு சொல்ற காரியம் என்னவென்றால், உங்கள் கவலைகள் எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூட அவரை அவர் மேல வைத்து விடுங்கள். சரி, படித்த ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியார். அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். அந்த வசனத்தை பார்த்து, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. ஒன்று நான் உங்களுக்கு சொல்லி அனுப்ப வரும் வரை அது என்னவென்றால், ஆராதிக்கிற தேவன், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை விசாரிக்கிற தேவன் மறந்தார். அவர் ஒரு தகப்பன், ஏதோ எங்கேயோ நமக்கு கெட்டாத தூரத்தில் இருக்கிறவர் போல நாம கற்பனை பண்ணி கொண்டிருப்போம். நமக்கும் ஆண்டவருக்கும் முடியாது சரியான தொடர்பு ஐக்கியம் இல்லை என்பது அர்த்தமா. அவர் நம்முடைய பரம தகப்பன், தன் பிள்ளைகளை குறித்து கருத்தாகவும் கரிசனையாகவும் அக்கறையாகவும் இருக்கிற தகப்பன். இஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலைகளை மறப்பாலோ அவர்களை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ளங்களை உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதுகள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது சொன்ன கர்த்தர் தகப்பனவர். வார்த்தையில உண்மையுள்ளவர், வார்த்தை யாலம் பண்ணுகிற தேவன் அல்ல, வார்த்தையில உண்மையுள்ளவர். நாம் உண்மையுள்ளவர்களாக இல்லாவிட்டாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே அருமையான தேவட பிள்ளைகளே, தேவட பிள்ளைகளாக நீங்க என்ன கவலையோடு இருந்தாலும், என்ன துக்கங்களோடு இருந்தாலும், என்ன வேதனையோடு இருந்தாலும் அது காலம் முழுக்க சுமக்காதே. நாம விரும்பி அதை சுமக்கிறது போல போயிடக்கூடாது. கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது என்றா, என் மேல வச்சிரு, நான் உன்னை விசாரிக்கிறவர். கர்த்தர் நம்ம விசாரிக்கிற தேவன். எவ்வளவு நல்ல நற்செய்தி பாரு, தேவன் நம்ம நாம் மண்ணான மனுஷர்கள் தான். இந்த கை ஆபீசர் நம்மளை விசாரிப்பாங்களா, அல்லது ஒரு அரசாங்க அதிபர் கூட நம்மளை விசாரிக்க மாட்டாங்களே, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை. தேவாதி தேவனோ, சர்வ வல்லமுள்ள ஆண்டவரோ நம்மை விசாரிக்கிறவர். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்ன, உன்னுடைய கவலை என்ன, உன்னுடைய தேவை என்ன, உன் கஷ்டம் என்ன, இவைகளை விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பனவர் அவை. ஆண்டவர் ஒரு நல்ல தகப்பனாக பாருங்க, சிந்தியுங்க, நம்புங்க. கர்த்தர் உன்னை விசாரிக்கிறவர். நீ கடந்து வந்த பாதைகள் அவர் அறிவார், கடினமான சூழ்நிலைகள் தேவன் அறிவார். ஆகவே தான் உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக சொல்லி கர்த்தர் சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. 53 அதிகாரம் ஏசாயாவிலே நாம பார்க்கும் பொழுது அவர் துக்க நிறைந்தவராக பாடு அனுபவித்தருமாக இருந்தார். நாம் துக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நமக்காக துக்கம் நிறைந்தவராக இருந்தார் என்று 53 அதிகாரத்திலே ஏசாவிலே நம்ம பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான தேவட பிள்ளைகளே, தேவனிடத்திலிருந்து நான் உங்களை கொண்டு வந்த தேவனுடைய வசனம் என்னவென்றால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனத்தை கேளு கேளு கேளு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்ப ஒரு காரியம் நடக்குது, என்னவென்றால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இந்த எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்பது கிறிஸ்து நமக்கு சிலுவையில் சம்பாதித்த சமாதானம். இது வேற எவராலும் நமக்கு கொடுக்க முடியாது, வேற எந்த நபராலும் தந்துக்க முடியாது, வேற எங்கு நாம இதை வாங்க முடியாது. இதை நான் சொல்லுவேன், பணம் இருந்தால், காசு இருந்தால் மார்க்கெட்ல போய் எதுவும் வாங்கிட்டு போல. அதாவது நம்முடைய சமாதானம், ஆறுதல், அமைதி எங்க வாங்க முடியும், யார் தர முடியும், எங்கு பெற்றுக்கொள்ள முடியும், அதுக்கு ஏதாவது விலையுண்டோ? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நீங்க வசனம் சொல்றது, இதற்கு ஒரு விலையுண்டோ? கிடையாது. ஏன்னா கிறிஸ்து இயேசு தன்னை சிலுவையில் தியாக பலியாக ஒப்பு கொடுத்து நமக்காக சம்பாதி வச்சு வச்சிருக்கிற அந்த மனுஷன் புத்திக்கு அப்பாற்பட்ட தேவ சமாதான், பீஸ் ஆஃப் காட், தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்களே செய்யும் காத்துக்கொள்ளும். நான் சொல்ல வருகிற சத்தியம் என்னவென்றார், செய்தி என்னவென்றார், இங்க இந்த இடத்து போயிட்டு போகும் பொழுது தயவு செய்து கடந்த கால கவலைகள், வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்களை சுமந்து கொண்டு போகாது. கர்த்தர் நமக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், நான் உங்களை விசாரிக்கிற தேவன், நம்பு கர்த்தருடைய வார்த்தையை நம்பு, டோன்ட் ட்ரை டு நெக்லே த வேர்ட் ஆஃப் காட். அவர் உங்களை விசாரிக்கிறவர், என்னையும் முன்னையும் விசாரிக்கிற தேவன். இதை தாவீது நன்றாக அறிந்திருந்தார். ஆகவேதான் அவர் ஒரு வார்த்தையை சொல்லுறாரு, என்னவென்றார், சங்கீத 142 அதிகாரத்தில் 4 வசனத்தை படிங்க. தாவீது அனுபவத்தை பாருங்க, என்ன சொல்றார் பாருங்க.
வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை.
தாவீது சொல்றார் தெரியுமோ, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருத்தரும் இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்ன தெரியுமோ, இத்தனைக்கும் அவர் தேவனுடைய மனுஷனுங்க, அது மாத்திரம் கர்த்தரோடு கூட இருக்கிறாரு. தேவன் அவனோடு கூட இருந்தும், அவன் மலைகளிலே இருக்கலாம், குகைகளிலே இருக்கலாம், வராந்திரத்திலே இருக்கலாம், ஆனால் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அவைதான் சவுல் அவனை வேட்டையாட முடியாமலே போய்விட்டார், 3000 பேரோடு சுத்தி திரிந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். இவ்வளவு பாடுகளுக்காக அவன் கடந்து செல்கிறார். ஒரு கட்டத்தில் அவன் சொல்றார், என் ஆத்மா விசாரிக்கிறவர் ஒருத்தர், என்ன விசாரிக்கிறவர் ஒருத்தரும் இல்லை இந்த உலகத்துல என்கின்ற ஒரு கட்டத்துக்கு தாவீது வருகிறார். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையிலே பெடப்பாகிட்டார், என்னை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர். ஒருவேளை நாமும் அப்படியான சூழ்நிலை கடந்து போகலாம். சில பிரச்சனைகள் நம்மை நெருக்கும் பொழுது, சில கஷ்டங்கள் நம்முடைய பலத்துக்கு அப்பாற்பட்டதாக போகும் பொழுது, நம்முடைய உள்ளம் துவளுகிறது, வாடுகிறது, யார் நம்ம விசாரிப்பார், இது எனிவன் அப்படி நாம நினைக்கிறது உண்டு. உண்மையாக என்னை விசாரிக்கத்தக்க ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் உண்டோ? நன்மையை நாடி நல்லதை சொல்லி என்னை ஆறுதல் படுத்தி விசாரிக்கிற ஒருத்தன் இந்த உலகத்துல உண்டோ? என்ன சில நேரத்தில் நாம என்னலாம், அல்லது ஒருவேளை இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கும் வாழ்க்கையில இருந்திருக்கலாம், அல்லது இனி வரப்போற காலத்தில் ஒருவேளை ஏற்படலாம். We don't know what will happen. நாளை நடப்பதை நாம் அறியோமே. ஆவேதான் ஆண்டு சொன்னார், நாளே நாளுக்காக கவலைப்படாதீர்கள். அருமையான தேவட பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க, ஒருவரும் உங்களை விசாரிக்கிறதுக்கு இல்லாவிட்டாலும் நான் இன்றைக்கு உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி அனுப்புகிறேன், உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு நல்ல ஆண்டவரப்பா நமக்கு இருக்கிற, என்ன வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன தேவை இருந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், ஆண்டவரத்தில் நான் முறையிடலாமே. ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுகிற பிரச்சனைகள் மற்றவங்களுக்கு சொல்ல முடியாமல் இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளை தூக்கிக்கொண்டு தெரிய முடியுமோ, அல்லது பிள்ளைகளால ஏற்படுகிற வேதனைகள், எனக்கு தெரியும் நான் இத்தனை ஆண்டுகளா இந்த தேசத்திலேயோ. அருமையான தேவட பிள்ளைகளை, பிள்ளைகளால ஏற்படுகிற துன்பங்கள், கவலைகள் மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது, தாய் தேவைப்பட்ட உள்ளங்களை உடைகிறது, என்ன செய்யறது தெரியாமல் கண்ணீர், யாருக்கு சொல்லுகிறது, சொன்னாலும் கேட்கிறார்கள், வளர்ந்துட்டாங்க, சொன்னாலும் கேட்கிறாங்க. நம்மளை பார்க்க அவங்களுக்கு கணக்கு தெரியும், நம்மளை பார்க்க அவங்களுக்கு அறிவு கூட. இந்த நாட்டு காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு நம்ம விட அதிகமாக தெரியும். அருமையான தேவட பிள்ளைகளை, இப்படியான சூழ்நிலை என்ன செய்யறது? உள்ளம் வாடுகள், யாருக்கு சொல்றது? அழுதழுது போது உண்டாயிடுச்சு. மறைவிடத்தில் விடுகிற கண்ணீர்கள், மௌன கண்ணீர்கள், மற்றவர்களுக்கு சொல்ல முடியாத வேதனைகள், யாருக்கு சொல்லுவதற்கு? யார் என்னை ஆட்டுவார்? யார் என்னை விசாரிப்பார்? இஸ் தேர் எனிவன் இன் திஸ் வேர்ல்ட்? இப்படியான சில அனுபவத்துக்குள்ள சில தேவனுடைய பிள்ளைகள் கடந்து செல்ற, யாரை நம்புறதுன்றே தெரியல. சில நேரத்தில் அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் வரும். சில நேரத்தில் எல்லாராலும் கைவிடப்பட்டது போல ஒரு நிலைமை நமக்கு வரும். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, சில வேளைகளில் சில நேரங்களில் தேவனும் அதை அனுமதிக்கிறேன். தாவீதுக்கு இப்படிப்பட்ட நிலைமையை தேவன் அனுமதித்தார். அவனோடு தேவன் கூட இருந்த போதும், கர்த்தரோடு கூட இருந்தும், சவுளை விட்டு விலகின ஆவியானவர் தாவீது மேல வந்து தங்கினதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சோ கர்த்தரோடு கூட இருந்தும் அவன் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைக்குள்ள கடந்து போக கர்த்தர் அனுமதித்தாரு. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், அருமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தேவனுடைய பிள்ளைகள் தான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற கவலைகள், துன்பங்கள், கடினமான கஷ்டங்களால எங்கேயே கர்த்தரனை விட்டு போய்விட்டாரோ, அல்லது தேவன் என்னோடு இல்லையோ என்கின்ற அப்படிப்பட்ட ஒரு அவநம்பிக்கையான எண்ணங்களுக்குள்ள, சோதனைகளுக்குள்ள சாத்தான் பிசாசு உங்களை கொண்டு போறது தேவசந்த இடம் கொடுக்க. பட் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். உங்கள் பாரத்தை என் மேல வச்சு விடுங்கள் என்று சொல்லுகிற தேவன். பாத பாடின ஒரு பாட்டு தான் நமக்கு ஞாபகம் வரும், கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அருமையான தேவட பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க, கவனிங்க. எல்லா தேவட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பாடுகள் இருக்கத்தான் செய்து, கவலைகள் இருக்கத்தான் செய்யறது, கலக்கங்கள் வரத்தான் செய்யறது, துன்பங்கள் வரத்தான் செய்யுது. உங்களை பேசுகிற நானும் இந்த வழியாக பல தடவைகள் கடந்து போயிருக்கு. போதும் கத்தாபின்னு சொல்லுது அழுது புலம்புற நேரங்கள் ஒன்றல்ல ரெண்டு. தேவன் அறிவார் இத்தனை கேன் அப்படின்னு அர்த்தம் என்ன? கத்த நம்மோடு இல்லை என்று அர்த்தமா? நோ, தேவன் நம்மோடு தான் இருக்கிறார். ஆனா சில நேரங்களில் இப்படிப்பட்ட கடினமான கஷ்டமான பாதை வழியாக நம்மை கடந்து போக பண்றார். ஒருவேளை என்னுடைய வாழ்வில் இருக்கிற கடினமான சுபாவங்களை உடைக்கிறதுக்காக தேவன் அதை அனுமதிக்க கூடும். ஒருவேளை தேவனுடைய பார்வைக்கு விரும்பாத சில சுபாவங்கள் இன்னும் எனக்குள்ள இருக்கிறதுனால் அவைகளை தகர்ப்பதற்காக, உடைப்பதற்காக ஆண்டவர் அப்படிப்பட்ட சில கடினமான சூழ்நிலைகளை என் வாழ்வில் அவர் அனுமதிக்க கூடும். ஆனா கர்த்தரனோடு இருக்கிறார், கர்த்தரனோடு இருக்கிறார். ஆகவேதான் இசா 42 மத்தியான இல்லையா, தண்ணிகளை கடக்கும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகளின் மேல் புரளுவதில்லை, கிளி நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரை பட்டார். அதுபோல அருமையான வாக்கு இல்லையா, அக்னியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். அர்த்தம் என்ன? அக்னியில நடக்கிறது போல சில அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரத்தானே செய்யுது. தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் தானே அவ, இவைகளை நாம பிடிச்சுக்கொள்ள, ஆண்டவுடைய வாக்கு தத்தங்களை பிடிச்சுக்கொள்ளணும். இல்லை, ஐ திங்க் 42 இல்லையா. சோ என்னதான் கவனிச்சுக்கொள்ளுங்க அருமையான தேவட பிள்ளைகளே, அக்னி நடக்கிறது போல சில அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். அதனால ஆண்டு சொல்றாரு, அக்னி ஜுவாலை பேரு பட்டாது. சோ நாம தேவனுடைய வாக்கு தத்தங்களை பிடிச்சுக்கொள்ள. சில நேரங்களில் நானும் அப்படித்தான் ஜெபிக்கிறது. நான் உங்களை சொல்ல தயவு செய்து கேளுங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவர். தயவு செய்து உங்களோட பாரங்கள், உங்கள் கவலைகள், உங்களோட கஷ்டங்கள், உங்களோட கண்ணீர்களை நீங்க சுமக்காதே. திரும்ப திரும்ப நான் உங்களை சொல்லி அனுப்ப விரும்புவேன், அதை சுமக்கிறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்திலும் செபத்திலும் கத்தருக்கு தெரியப்படுது. அவரை நம்புங்க, கத்தரை நம்புவோமே. என் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தால், என்ன கஷ்டம் இருந்தால், என் தேவனாலே அவற்றை தீர்த்து வைக்க முடியும். ஆகவே ஆண்டவரிடத்தில் என் கஷ்டங்கள் எல்லாம் அப்டேட் பண்றேன். ஒப்புக்கொள், ஆண்டவரே காரியங்கள் இப்படி இருக்குதுப்பா, அப்படி இருக்குதுப்பா, ஆண்டவரே இது என்னால தாங்க முடியல, ஆண்டவர் இது என்னால சகிக்க முடியல, இது என்னால பொறுக்க முடியல, எனக்கு வேலம் தாங்க. சில நேரத்துல சிலருடைய வார்த்தைகள் நம்மால சகிக்க முடியாம, சிலருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை உடைத்தே விடும். நன்றாய் ஆண்டவரை ஆராதித்து தேவனுடைய வசனத்தை கேட்டு ஒப்பு கொடுத்து கேட்டுக்கலாம் போய்க்க, யாராவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா ஒரு வார்த்தை போது நம்முடைய இருதயத்தை உடைச்சு நொறுக்கிறது. அவள் 3 மணிச்சாலமாக இருந்து ஆண்டவரை ஆராதித்து சோத்திர ஜெவம் பண்ணி வரும்பொழுது ஒரு வார்த்தை நம்முடைய இருதயத்தை நெசத்தை உடைத்து நொறுக்கி விடுறது. பாரு, கடந்த காலத்திலே, கடந்த வாரத்திலே, கடந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்தின சம்பவங்கள், வார்த்தைகள், சூழ்நிலைகள், நடக்கைகள் இருக்கலாம். கர்த்தர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். தேவன் தன்னுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாத, தன்னுடைய பிள்ளைகள் பலவீனப்பட்டு போயிடக்கூடாது என்பது நிமித்தம் அவ்வப்போது தன்னுடைய வார்த்தைகளை நமக்கு அனுப்பி கொண்டே இருப்பார். ஆகவே நான் உங்களை சொல்கிறேன், உங்கள் கவலைகளை அவர் மேல வச்சு விடுங்க, உங்க பாரத்தை அவர் மேல வச்சிருங்க, கலங்காதீங்க, மனம் கலங்காதீங்க, நம்பிக்கை தளர்ந்து போக விடாதீங்க. கர்த்தர் நமக்கு அதற்குரிய வழியை வைத்திருக்கிறார், காரியங்களை வைத்திருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அழுகையோடு கண்ணீரோடு புலம்போடு இருந்த ஏராளமான ஜனங்களுக்கு ஆறுதல் கொடுத்தாரு, அமைதியை கொடுத்தாரு, சமாதத்தை கொடுத்தார். அந்த யோவா 14 அதிகாரம் முதலாம் வசனத்திலும் மாத்திரமில்லை, 27 வசனத்தில் திரும்பவும் அதை சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஆகவே தேவட பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நம்முடைய உள்ளம் கலங்காது இருப்பதாக. கத்தருக்கு நம்மை நாம ஒப்பு கொடுப்போம். திரும்ப நான் சொல்ல வர்ற காரியம் என்னவென்றால், கடந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே கசப்பான சம்பவங்கள், கடினமான காரியங்கள், வேதனைகள், துன்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அது வார்த்தையினால நடக்கையினால இருக்கலாம். தயவு செய்து அதை சுமக்காதீங்க, இப்படியே வாழ்க்கையை கடத்தாதீங்க, அதை கத்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ரெண்டாவது, தேவனோடு இருக்கிற உறவை சரிப்படுத்துங்க. தேவனால் மன்னிக்கப்படாத பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமா இருந்தால் அவைகள் நம்ம தொடர்ந்து கொண்டு இருக்கும். நம்மை ஆராய்ந்து பார்த்து அவைகளை தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணணும். மூணாவது, நாம் செய்கிற ஜெபங்கள் மன்றாட்டுகள் தேவனால் அங்கீகரிக்கப்படுறதா என்பதை நாம் ஆராயணும். கடந்த காலங்களில் நாம் செய்கிற ஜெபங்களுக்கு தேவன் பதிலளித்திருக்கிறாரா என்பதை குறித்து நாம் கொஞ்சம் சீதூக்கி பார்க்கறது நல்லது. ஏனென்றால் நாம் ஜெபிக்கலாம், ஆனால் பதில் இல்லாம இருக்குதா என்பதை நாம் ஆராதிக்கலாம், தேவடைய பிரசனத்தை அனுபவிக்கணும். நாம் தேவடைய ஊழியத்தை செய்யலாம், கனிகள் காணப்படுறது என்பதை கவனிக்கணும். இவைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கறது நல்லது. என்ன உங்களுக்கு தெரியும், ஆவேலும் பலி செலுத்தினாரு, காயினும் பலி செலுத்தினார். ஆவேலு கனி பலியை ஆண்டவர் அங்கீகரித்தாரு, காயுட பலியை அங்கீகரிக்கல. சோ நம்முடைய பலிகள், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய மன்றாட்டுகள், நம்முடைய துதிகள், நம்முடைய ஊழியங்கள் தேவனாலே அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்க நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆகவே நான் இப்படி சொல்ல வர்ற பாத்தியம் என்றால், ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் விண்ணப்பத்தினால் தேவனுக்கு தெரியப்படுது. இதை உடைய வாழ்க்கையில கீப் பண்ணி சொல்லி அனுப்புறேன், தயவு செய்து பில்டப் யுவர் ப்ரேயர் லைஃப். நீங்க தேவனோடு வைத்திருக்கிற ஐக்கியத்தை தயவு செய்து காத்துக்கொள்ளுங்கம்மா. ஏன்னா வேலை வேலை வேலையென்று அலைஞ்சு காலம் முழுவதும் உங்களை அந்த நேரத்தை இந்த உலகம் கொள்ளையடிச்சிடாதபடி காத்துக்கள். கண்ணை மூடும் பொழுது நீ சமாதானத்தோடு கண்ணை மூடும். உன்னுடைய வாழ்க்கையில எப்படி செலவழித்தா என்பது நீ அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஜபிக்கிறதுக்கே நேரம் இல்லாமல், தேவனை தேடுவதற்கே நேரம் இல்லாமல், ஆராதனைக்கு வர நேரம் இல்லாமல், வேதத்தை வாசிக்க நேசிக்க நேரம் இல்லாமல் போயிடாதபடி தயவு செய்து தேவனோடு இருக்கிற அன்பையும் ஐக்கியத்தையும் காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய ஜெப ஜீவியத்தை தயவு செய்து காத்துக்கொள்ளுங்க. மன்றாடுகிற பிள்ளைகளாக, ஜெபிக்கிற பிள்ளைகளாக, விண்ணப்பன்ற பிள்ளைகளாக என்னாலும் இருக்க கர்த்தர் கருவை செய்வார். ஆகவே என்ன பிரச்சனை வந்தாலும், கஷ்டம் வந்தாலும் ஜெபத்தை நடத்திராதீங்க. அவை எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் கர்த்தருக்கு தயப்படுத்துங்க. கர்த்தர் ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்தி தருவார். சில நேரங்களில் நான் ஜெபிக்கிற நேரங்களில் எனக்கு தன்னுடைய வார்த்தையினால ஆண்டவர் சில பதவிகள் தாரது நான் பார்த்திருக்கேன். அந்த நேரத்தில் என் மனம் பலப்படும். அப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், சங்கீதத்தை சொல்லப்பட்டிருக்கு, கத்தருக்கு காத்திரு, திடமனதாக இருந்து கத்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவன் யோசித்தேன், எங்க ஸ்திரப்படுத்துறாரு, எப்படி ஸ்திரப்படுத்துறாரு? அவர் தேவனுக்கு காத்திருக்கும் பொழுது எப்படி காத்திருக்கிறோம்? ஜெபத்திலே, மன்றாட்டிலே, விண்ணப்பத்திலே, தேவ சமூகத்திலே அமர்ந்து அவருக்கு காத்திருக்கிறோம். பாரு, கத்தாவே பேசும், ஆண்டவரே காரியங்கள் இப்படி இருக்குதப்பா, நான் இப்படியான சூழ்நிலை என்ன செய்யணும் எனக்கு போதீங்க, ஒரு வழிகளை எனக்கு காண்பீங்க, ஒரு ஆலோசனை எனக்கு தாருங்க. தேவ சமூகத்திலே காத்திருக்கிறோமே, நெருக்கடிகள், கஷ்டங்கள், ஆண்டவரை பாடுகள், மற்றவர்களால் விளங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலைகள், என்ன செய்ய தெரியாது, ஆண்டவரை இந்த சூழ்நிலை உங்க நோக்கி பார்க்க உமக்கு காத்திருக்கு. என்ன கவனிங்க, கத்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். எப்படி நாம தேவனுக்கு காத்திருந்து காரியங்களை ஆண்டவருக்கு அப்டேட் பண்ணி செபிக்கும் பொழுது சில நேரங்களில் தேவன் தன்னுடைய வார்த்தையினால நம்மோடு பேசுவார், நம்மோடு இடைபடுவார். அது நம்முடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்தும், நம்மை தைரியப்படுத்தும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு உணர்வை இன்னும் தந்து என்னை உந்தி தள்ளும். நான் ஜெபத்தை முடிக்க எழும்பும் போது நமக்குள்ள ஒரு புதிய பலம் இருக்குது போல, கர்த்தருக்கு காத்திருக்கவும் புது பலம் அடைந்து சிட்டைகள் அடித்து எழும்புவார்கள் யாரு? தேவனுக்கு காத்திருக்க. ஆகவே பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் என்று சொல்லி தயவு செய்து ஜெபிக்கிறத நிறுத்திடாதீங்க. போன் எடுத்து ஃப்ரீ கொள்ளு சொல்லி எல்லாத்தையும் அலம்பி தள்ளாதீங்க, புலம்பி தள்ளாதீங்க. கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிற வழியை பாருங்க. ஆண்டவருக்கு தெரிஞ்சுப்ப உண்மையாக கர்த்தரை தேடுறவர்கள் ஜெபிக்கிற இடத்துல ஜெப துணியை நாடுகிறது தவறு என்று நான் சொல்லல. நல்ல தேவ மனுஷகிடத்துல ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளை. இப்படி சொல்ல போனால் ரகசியங்களை காக்கிற இடத்துல இப்படி சொன்னா ஜெபிப்பார்கள், அப்படி சொன்னா ஜெபிப்பார்கள் சொல்லி ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளைகள் பக்தி உள்ள பரிசுத்தமாய் தேவனுடைய வாழ்ற பிள்ளையிடத்துல நாம நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி ஜெபிக்கிறது தப்பில்லை. அதை நான் அப்படி செய்யப்படாமல் சொல்லல, அது தப்பில்லை. ஆனா முதலாவது நம்ம வாயால நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்த வைப்போம், அவருக்கு முதலிடம் கொடுப்போமே, கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்போமே. எனக்கு வார பிரச்சனை அவரிடத்துல நான் முதலாவது அப்டேட் பண்ண எடுக்குமே, என் தேவைகளை முதலாவது நான் அவருக்கு சொல்லட்டுமே. அதை விட்டு நாம் நாலு பேருக்கு சொல்லி போட்டு அதுக்கு பிறகு போய் ஆண்டவருக்கு சொல்றதுன்னு பார்க்க, முதலாவது ஆண்டவரே என் சூழ்நிலை இப்படி இருக்கப்பா, என் நிலைமை இப்படி இருக்கப்பா, எனக்கு என்ன செய்யணும் தெரியலப்பா, ஒரு ஆலோசனை தாருங்க. எத்தனையோ தடவைகள் நான் இப்படி செபித்திருக்கேன் தேவனுக்கு முன்பாக. சில நேரத்துல என்ன முடிவு எடுக்குன்னு தெரியாமல் அங்கலாய்த்த பல நேரங்கள் உண்டு. கடவுளுக்கு முன்பாக மாய்மாலம் இல்லாம உண்மையபடி சொல்றேன், இதுவரைக்கும் ஆண்டவரை கைவிட்டதே இல்லை. அதுதான் பாட்டு, இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார், கடும் புயல் வந்தது பெருங்காற்று வீசிட்டு இயேசு என்னை கைவிடவில்லை. அவ்வப்போது நான் பாடிக்கொடு தனியர் செவ நேரங்கள்ல, ஆண்டவரே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதென்று வாக்கு பண்ணின ஆண்டவர் என்னை விடுவாரோ, உன்னை விடுவாரோ, தண்ட உயிரை தந்து தண்ட ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டு கொண்டு ஆண்டவர் உன்னை கைவிடுவாரோ, உன் பிரச்சனைகள் நெருக்கடிகள் துன்பங்கள் வரும் பொழுது உன்னை மறப்பாரோ, மற்றவர்கள் உன்னை விசாரிக்காமல் இருக்கும் பொழுது அவர் உன்னை விசாரிக்காமல் இருப்பாரோ, மற்றவர்களால் உன் பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருக்கும் பொழுது அவர் உன் பிரச்சனையை தீர்க்க முடியாமல் போயிடுமோ? ஆகவே உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பார். அது எதுவாக இருக்கட்டும், அது என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், தேவ சமூகத்தை கொண்டு வா. உன் தேவனாய் கர்த்தர நம்பு, அவர் செத்து போன கடவுள் அல்ல, உயிரோடு இருக்கிறது. அவைதான் அவர் நம்ம விசாரிக்கிறார். ஆகவே உங்களை விசாரிக்கிற ஒரு தேவனுண்டு. உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். சுதந்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் அவருக்கு தெரியப்படுது. அப்பொழுது நம்முடைய ஜபத்துக்கு பதிலாறது மாத்திரம் இல்லை, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை காத்துக்கணும். உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட கவலைகள், துக்கங்கள், துன்பங்கள், வேதனைகளை தயவு செய்து தொடர்ந்து சுமக்காது. அது தேவ சமூகத்தில் வையுங்க. கத்தாவே நீதான் எனக்கு ஆறுதல், நீதான் எனக்கு அடைக்கல், பாடத்தையும் பொம்பியும் உண்டாக்கின கத்தாவே உம்மிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரட்டும். என் வேதனைகளை நான் மறக்கட்டும். என் உள்ளத்தில் இருக்கிற உள் மன காயங்கள் உமாலே ஆறட்டும். கத்தாவை இதை சந்தியும். என் குடும்பத்திலே சமாதானத்தை தார். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே செயல்படும், சபையிலே கரிய செய்யும். கத்தரை நோக்கி ஜாம்படும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எழுந்திருப்போம் எல்லாரும் தயவு செய்து.